தாவீது வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். எல்லாவற்றை பார்க்கலாம். தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறதாகவே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கர்த்தாய் செவி கொடுப்போம். சத்தியவார் எவரும் என் சத்தை கேட்கிறார் என்றார் ஆண்டவர். இந்த நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்றார். ஆகவே தேவனுடைய வசனத்தை தேவனுடைய வசனமாகவே நாம் ஏற்றுக்கொள்வோம். இந்த நாளிலே நம்முடைய டபத்திலே தேவனை உறுதி செய்யவும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பகிர்ந்து கொடுக்கவும் இலங்கையிலே இருந்து பாஸ்டர் ஜெய்சன் அவர்கள் நம்பத்தில் வந்திருக்க ஏற்கனவே நம்மிடத்தில் வந்து பொறுப்படியே நமக்கு அறிமுகமானவர் தான். அவர் ஒரு சபையின் மேப்பராக போதராக மட்டுமல்ல, அவர் ஒரு பைபிள் ஸ்கூல் டீச்சராகவும் இருந்து அநேகருக்கு வேதத்தை படிப்பித்து பல ஊழியர்களை எழுப்பி உருவாக்கி இலங்கையிலே ஏயோஜி சர்ச் மிகப்பெரிய டினோமினேஷனாக காணப்படுகிற, இலங்கையில மிக அதிக சபைகளை கொண்ட பெரிய சபையாக திகழ்கிற ஏயோஜி சபை போர்ட் மெம்பராகவும் வருகிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்கார் நம்மத்தில் வந்திருக்க பெரிய ஆசிரியருக்கு அநேக ஆண்டுகளாக அறிமுகமான ஒரு ஊழியக்கார். ஆகவே உங்களுடைய சார்பிலே நான் அருமையான தேவன மனுஷன் நான் அன்போடு நான் வரவேற்க விரும்புகிறேன். நாம் எல்லோரும் கரைகளை தட்டி உற்சாகமாக நான் வரவேற்பேன்.
ஹலலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவர் ஒருபோதும் மாறாதவர். அவர் வாக்குரைத்த பிரகாரம் அவர் என்னுடைய வாக்கை நிறைவேற்றி வருகிறார். ஹலலூயா. இன்றைய நாள் ஒரு மாதத்தின் முதல் நாள். ஒரு புதிய மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். கடந்த 8 மாதங்களும் கர்த்தர் என்னையும் உங்களையும் போஷித்திருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் நம்மை கைவிடாத கர்த்தர் எங்களை சீராய் வழி நடத்தி இருக்கிறார். அவருடைய நியமித்த ஓட்டத்திலே ஓட தேவ பலத்தை எங்கள் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹலலூயா. கடந்து வந்த அந்த 8 மாதங்களை பார்க்கிலும் இனிவரும் இந்த வருடத்தின் மிகுதியான மாதங்கள் இன்னும் அதிக ஆசீர்வாதமாய் இருக்க நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் அப்படியே தேவ பிள்ளையுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவாராக. ஆமென். எத்தனை பேர் இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? ஒரு விசை கண்களை மூடி இந்த மாதத்திலே கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய விருப்பம் இதையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். ஆண்டவரே, கர்த்தாவே, நீங்கள் எதையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நோக்கமாய் வைத்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் நான் நிறைவேற்ற வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும், பலன் தாரும். நான் சத்துவம் இல்லாதவன், பலன் இல்லாதவன். ஆனால் உம்முடைய பலன் இருக்குமானால் நிச்சயமாய் உம்முடைய திட்டத்தை, நோக்கத்தை நிறைவேற்ற நான் பிரயாசப்படுவேன் என்று சொல்லுவீர்களானால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார், உங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். அப்படியாய் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து நான் செபிக்க விரும்புகிறேன். கண்களை முடிச்சவம் பண்ணுவோமா? இரகத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, இந்த வேளையிலும் ஒரு புதிய மாதத்துக்குள்ளே ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் நாங்கள் யாவரும் வர கிருபை கொடுத்த கை நன்றி. ஆண்டவரே, கடந்த 8 மாதங்களிலும் உங்களுடைய கரம் நம்மை விட்டு விலகவில்லை. ஆண்டவரே, எங்களை வழி நடத்தி இருக்கிறீர்கள். குறைவுகளிலே ஆண்டவரே நீங்கள் நிறைவை கொடுத்திருக்கிறீர்கள். வியாதிப்பட்ட வேளையிலே குணமாக்கி இருக்கிறீர்கள். பிரச்சனைகள் வந்த வேளையிலே ஆண்டவரே பிரச்சனைகளை தீர்த்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, அதற்கு பதிலாக நாங்கள் என்னதான் செய்ய முடியும்? ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின்படி நடப்பதே, உங்களுடைய விருப்பத்தின்படி நடப்பதே ஆண்டவரே எங்களுடைய வாஞ்சியாய் இருக்கிறது. பலன்தாரும் ஆண்டவரே, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிற கர்த்தர் அடியேனுக்கும் அங்கே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிற யாவருக்கும் உம்முடைய சத்துவத்தினால் எங்களை நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். அபிஷேகம் எங்கள் மேல் இறங்கும்படியாய் செபிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே நீங்கள் வைத்துக்கிற புதிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள தேவ பலத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ ஆசீர்வாதம் கூட இருப்பதாக. அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, அன்பாய் ஆண்டவரே நீர் அரவணைத்து காத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். செட்டிங்களை மறைத்து காத்துக்கொள்ளும், சேதம் எதுவும் வராமல் ஆண்டவரை காத்துக்கொள்ளும், வியாதிகள் வராமல் ஆண்டவரை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னவரே, அப்படியாய் ஆண்டவரை அவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை இந்த மாதம் முழுவதும் அது கரம் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஓ தேவ வல்லமினா நிரப்பும் ஐயா, ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய மாவு தொட்டியிலே மாவு ஆண்டவரே கர்த்தாவே, இயேசுவே குறைவில்லாமல் இருப்பதாக ஆண்டவரே, எண்ணெய் கலசத்திலே எண்ணெய் குறைவில்லாமல் இருப்பதாக. ஓ நன்மையினா நிறைத்தருளுங்கள், தேவைகளை சந்தியுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. சத்துருவானவன் போட முயற்சிக்கிற எல்லா விதமான தடைகளையும் அவனுடைய எல்லா தந்திரங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடித்து செபிக்கிறேன். உனக்கு எதிராக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று ஆண்டவரை நீங்கள் சொன்ன பிரகாரம் இவளுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருடைய கிரியைகள் எல்லாம் நிர்மூலமாக்கி செபிக்கிறேன். ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வாரும் ஆண்டவரே, கர்த்தாவே உற்சாகத்தை கொண்டு வாரும் ஆண்டவரே, ஆவிக்குரிய பலனை கொண்டு வாரும், ஆவிக்குரிய அனலை கொண்டு வாரும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. உம் நாமத்தினாலே உமக்கே துதிக்கனம் மகிமையெல்லாம் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உற்சாகமாய் ஆமேன் சொல்லுவோம். அப்படியே ஆக்கடவது கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் பெரிய காரியத்தை இந்த மாதத்திலே நமக்குள்ளே செய்ய போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கள் எவரையும் நோக்கம் இல்லாமல் உண்டாக்கவில்லை. கர்த்தர் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நான் இயேசுவை அறிவதற்கு 4 வருடங்களுக்கு முன்பு எனக்கு முதல் தடவையாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ரட்சிப்பை பற்றி என்னுடைய வகுப்பு மாணவர் எனக்கு ஒரு துண்டு பிரசுரத்தை தந்து ரட்சிக்கப்படுவதற்கு அங்கே சத்தியத்தை சொன்னார். எனக்கு அவர் கூறின சத்தியம் புரியவில்லை. அப்பொழுது நாங்கள் 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு ரட்சிப்பு புரியவில்லை. நான் அதை சொன்ன சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. காலம் கடந்தது. பின்பு நாஸ்திய போக்கிலே நான் மாறினேன். 18வது வயதின் ஆரம்பத்தில் மீண்டுமாக இன்னொரு தேவ மனுஷனுக்கு கூடாக அங்கே கர்த்தருடைய சத்தியம் சொல்லப்பட்டது. அந்த நாள் எனக்கு நல்ல ஞாபகம். அங்கே என்னுடைய கல்லூரி மைதானத்திலே கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தார்கள். நான் நின்று ரசித்து பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு சத்தியம் சொன்னார், வந்து என் அருகே நின்று சொன்னார், தம்பி எப்படி மேட்ச் போகுது, என்னோட ஸ்கூல் வெல்லுமா வெல்லாதா என்று கேட்டார். நான் சொன்னேன், எங்களோட ஸ்கூல் கட்டாயம் வெல்லும், நல்லா அடிக்கிறாங்க, நிச்சயம் எங்களுக்கு தான் வெற்றி. தடுதியாய் கேட்டார், சரி ஸ்கூல் வெல்லட்டும், நீ உன் வாழ்க்கையில் வெல்லுவாயான்னு கேட்டார். எனக்கு அது விளங்கல, என்ன இவர் சொல்றார், உந்த வாழ்க்கையில் நீ வெல்லுவாயா? அப்ப என்னை கேட்டார், உன்னை உண்டாக்கினவர் ஒரு நோக்கத்துக்காக உன்னை உண்டாக்கினார், அதையின்படி நீ நடக்காமல் உன் வழியிலே உண்ட வாழ்க்கையை நடத்தினா நீ வெற்றி காணுவாயா என்று உண்டாக்கின இயேசுவை எனக்கு அறிமுகப்படுத்தினார், ரட்சிப்பை குறித்து பேசினார். நான் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த சத்தியத்தையும் நான் விரும்பவில்லை. 6 மாதங்களில் என்னுடைய ஆண்டவர் என்னைக்கு ஒரு செக்மேட் வைத்தார். செக்மேட்னா தெரியுந்தானே, செஸ் விளையாடுற ஆக்களுக்கு செக்மேட் வைக்க தெரியும். அதுக்கு தப்பேலாது இனி அங்கே அகப்பட்டு கொண்டேன். ஆண்டவரை நான் 18 வயதில் ஏற்றுக்கொண்டேன். எனக்கு சத்தியம் சொன்னவர்கள் என்னோடு கூட அவர்களும் வேதாம கல்லூரியில் கற்பிக்கிற ஆசிரியர்கள் என்று, அவர்களும் என்னோடு கூட ஊழியம் செய்கிற அதே ஸ்தாபனத்தில் அவர்களும் போதகர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம், இப்படியாய் இள வயதிலே ஒன்றாய் மாணவர்களாய் வகுப்பில் படித்தவர்கள் இன்று ஊழியக்காரர்களாய் இருக்கிறதை குறித்து சந்தோஷப்படுகிறோம். இது பெரும் சலாக்கியம். ஆண்டவர் என்னை இந்த கழுத்தில் பிடித்தார். பிடித்து ஊழியத்திற்காக என்னை 2 வருடங்களின் பின்பு அழைத்த போது, ரட்சிக்கப்பட்டு 2 வருடங்களின் பின்பு அழைத்த போது ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்து சென்றேன். இன்று வரைக்கும் ஆண்டவர் அழைத்த ஊழியத்திலே நான் தாகத்தோடு ஊழியம் செய்கிறேன். வேதாம கல்லூரி ஒன்று இல்லாத பிரதேசமாய் யாழ்ப்பாணத்திலே உருவாக்க வேண்டும் என்ற தாகம். நான் வேதாம கல்லூரியை விட்டு சபையை ஆரம்பித்தாலும் ஒரு புது இடத்திலே சபையை ஒருவரும் ஒரு விசுவாசியும் எனக்கு தெரியாத போது ஆண்டவர் என்னை அந்த இடத்துக்கு அனுப்பி வீடு வீடாய் சுவிசேஷம் சொல்ல வைத்து அங்கே ரட்சிப்புக்குள்ளே அநேகரை கொண்டு வரும்படியாக முயற்சித்தும் அந்த நாட்களிலே எங்களுடைய 86ஆம் ஆண்டு நானும் ஒரு வாலிபனாய்ப்போய் 23 வயதில் தற்ற எல்லாரும் எனக்கு சொன்ன பதில் வீட்டில ஆள் இல்லையாம் என்று சொல்ல சொல்லி அவனுடைய சிறு பிள்ளை வந்து சொல்லுவான், அம்மா வீட்டில் இல்லையாம் என்று சொல்ல சொன்னான். அப்படிய அப்படி கூட சுவிசேஷத்தின் கதவுகள் மூடப்பட்டிருந்த சூழ்நிலையில் ஆண்டவர் வயது போன வயோதிபராயிருந்த 3 வயோதிபர்களுக்கு சுவிசேஷம் சொல்லவும் அவள் ரட்சிக்கப்படவும் அதன் பின்பு தொடர்ந்து சபையை நடத்தும் கர்த்தர் அதிலிருந்து எனக்கு ஊழிய கதவுகளை திறந்தார். அதே நேரம் ஊழியர்களை பயிற்சிவிக்க வேண்டும் என்ற வாஞ்சையும் தாகமும் எனக்கு இருந்ததினால் என்னுடைய தலைவர்களுக்கு போய் சொன்னேன், என் மேல் அதிகாரம் உள்ளவர்களுக்கு போய் சொன்னேன், இப்படி எனக்கு ஒரு வாஞ்சை இருக்கிறது என்று. அவர்களும் அதற்காக ஜெபித்தார்கள். என்னுடைய உயர்கல்விக்கு அவர்கள் வழிகளை திறந்தார்கள். நான் படித்து வேதாம கல்லூரியை ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை அளித்தார். இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே அதிகபட்ச ஊழியர்கள் நான் நடத்துகிற வேதாம கல்லூரியிலே பயிற்றப்பட்டவர்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையிலே கற்பிக்கப்பட்டு ஊழியம் செய்கிறார்கள். இன்றும் என்னுடைய தாகம் தணியவில்லை. இன்னும் அந்த கனவு நின்று போகவில்லை. இன்னும் நிறைய இடங்களிலே ஆரம்பிக்க வேண்டும் என்ற வாஞ்சை எனக்குள்ளே இன்னும் பற்றி எறிகிறது. வருகிற ஜனவரி மாதம் மட்டக்களப்பிலே நாங்கள் எங்களது கல்லூரியை ஆரம்பிக்க இருக்கிறோம். அங்கேயும் அங்கே இருக்கிற சபையாருக்கு, அங்கே இருக்கிற ஊழியர்களுக்கு, அங்கே இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இங்கே கர்த்தருடைய வார்த்தையை கற்பிப்பதற்கான பயிற்சிவிப்பதற்கான இடமாக மட்டக்களப்பை நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது யாழ்ப்பாணம், வவுனியா, கிளிநொச்சி ஆகிய பிரதேசங்களை தமிழிலும், ரஜரட்ட என்று அழைக்கப்படுகிற அன்றாபுரத்திலும், ருகுணு என்று அழைக்கப்படுகிற மாத்தறையிலும், கொழும்பிலும், இப்படியாக பல இடங்களில் இந்த கல்லூரி விஸ்தரித்து ஊழியம் செய்து பலரை கற்பித்து வருகிறது. அதிலும் நானும் ஒரு பங்காளியாக இருப்பதை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஒருவர் ஒருவரை பார்த்து கேட்டார், கனவு என்றால் என்ன? அப்பொழுது ஒரு பெரியவர் சொன்னார், நித்திரை கொள்ளும் போது வருவது கனவு அல்ல, உன்னை நித்திரை கொள்ள விடாமல் வைத்திருப்பதே உனது கனவு. The dream is something that will not keep you to sleep. It will keep you awake. உன்னை அங்கே நித்திரை கொள்ள விடாது. அதுதான் உண்ட கனவு என்று அந்த பெரியவர் சொன்னார். உங்களுக்கு ஒரு கனவு இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும் கனவுள்ளவர்களாய் வாழுங்கள். ஒவ்வொரு தலைவர்களையும் நாங்கள் உருவாக்கும் பொழுது அந்த தலைவர்களிடமிருந்து எழும்பப்போகிற தலைவர்களை நாங்கள் பார்க்கிறோம். ஒருவர் ஒருவரை பார்த்து ஒரு தோடம்பழத்தை கொடுத்து சொன்னார், உனக்கு இதில் என்ன தெரிகிறது என்று. அவர் தோடம்பழம் என்று சொன்னார். உன்னுடைய கண்கள் எதை பார்க்கிறது? அவர் சொன்னார், தோடம்பழத்தின் வழி தோலை தெரிகிறது. அதை உரித்தால் என்ன தெரியும் என்று கேட்டார். அதில் உள்ள சதை தெரியும். சதையை உரித்தால் என்ன தெரியும்? அதில் இருக்கிற விதைகள் தெரியும். அதற்கு அப்பால் என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அப்பொழுது அந்த மற்றவர் தோடம்பழத்தை கொடுத்தவர் சொன்னார், எனக்கு எப்படி தெரிகிறது என்றால், சதை சதைக்குள்ளேற்ற விதை, விதைக்கிலிருந்து எழும்புகிற மரம், மரங்களிலிருந்து உருவாகிற கனிகள், அதைகள் தான் எனக்கு தெரிகிறது. அப்படியால் எங்கள் எல்லாருக்கும் ஒரு தாகம் இருக்க வேண்டும். எங்களுடைய கண்கள் பார்க்கிறதுக்கு அப்பால் நாங்கள் பல காரியங்களை செய்ய முடியும் என்ற வாஞ்சை உள்ளவளாக இருந்தால், கர்த்தர் தனது திட்டத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும் பொழுது எங்களுடைய கனவுகளும் நிறைவேறி வரும். அப்படியால் உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வாஞ்சியுங்கள். கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்ற வாஞ்சியுங்கள். எங்களுடைய சுய விருப்பங்கள் இன்றைக்கு இருந்து நாளை மடிந்து போகும், இல்லாமல் போகும், வெற்றி இல்லாமலாய் மாறிவிடும். ஆனால் கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தருடைய நோக்கத்துக்காய் வாழுகிறவர்கள் நிச்சயமாய் வெற்றி உள்ளவர்களாகவே இருப்பார்கள். அவருடைய கர்த்தருடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் உடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற ஆண்டவரை கேளுங்கள். ஆண்டவரே, உமது நோக்கம் என்ன? ஆண்டவரே, உமது திட்டம் என்ன? என் வாழ்க்கையை குறித்து நான் அதை செய்ய விரும்புகிறேன். இப்படித்தான் ஆண்டவர் ஆபிரகாமோடும் பேசினார். ஆபிரகாமைக்கும் ஒரு கனவு இருந்தது, ஒரு விருப்பம் இருந்தது, ஆண்டவருடைய சித்தம் செய்ய வேண்டும் என்று. அப்பொழுது ஆண்டவர் அவனுடைய பேசி அழைத்தார். ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமை அங்கே அனுப்பினார். ஊரந்த தேசத்திலிருந்து அவன் அங்கே அழைக்கப்பட்டான். ஊரிலிருந்து வெளிக்கிடும் பொழுது அவனுடைய தகப்பன் வீட்டாரும் அவனுடன் இணைந்து கொண்டார்கள். அதனாலே அவனுடைய ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், அவனுடைய எல்லா மிருக ஜீவன்களோடும் அவனுடைய தகப்பன் அவனை அழைத்து கொண்டு அந்த மெசொப்பொத்தேமியா என்ற பிரதேசத்தில் இருந்து அந்த யூப்ரட்டீஸ் தைக்ரிஸ் நதி வழியாக நடந்து ஆரான் என்ற இடத்துக்கு வந்தார்கள். ஆரான் என்ற இடத்தில் வந்தபொழுது அங்கால் போவது அங்கே இந்த ஆடு மாடுகளுக்கு நீர் இல்லாமல் போய்விடும் என்பதனால் அங்கே ஆபிரகாமுடைய தகப்பன் இருந்து விட்டான். அவன் அனுமதிக்கவில்லை ஆபிரகாம் தன்னுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற. ஆனபடியினால் ஆபிரகாமுக்கு ஆண்டவருடைய அழைப்பை நிறைவேற்ற முடியாமல் இருந்தது. அங்கே ஆதியாகமம் 11 அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாம் தகப்பனாகிய தேராகு மரித்தான். அதன் பின்பு மீண்டும் ஆண்டவர் பேசுகிறார். ஆரானிலே ஆண்டவர் அவனை அழைத்து ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். நீங்களும் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தடையாக சில வேளைகளிலே நிறைய தடைகள் போன்றவை இருக்கலாம். ஆபிரகாமுக்கு அவனுடைய தகப்பன் இருந்தது போல, எப்பொழுது ஆபிரகாமின் தகப்பன் மரித்தானோ அப்பொழுதுதான் மீண்டும் ஆண்டவர் அவனுடனே பேசுகிறார். ஆதியாகமம் 12 அதிகாரம் முதல் 3 வசனங்கள் ஆண்டவர் ஆபிரகாமுடனே ஆரானிலே வைத்து பேசின வார்த்தைகளை நீங்கள் வாசிக்க கேட்கலாம்.
கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீர் ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார்.
இது தேவன் ஆபிரகாமோட பண்ணின உடன்படிக்கை என்று நாங்கள் அழைக்கிறோம். This is the covenant that God made with Abraham, Abrahamic covenant. இந்த உடன்படிக்கை ஆபிரகாமுடனே தேவன் பண்ணின பொழுது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னாய். உங்களுடைய வேதாமத்தில் அது இருக்கிறது என்று நம்புகிறேன். நீங்கள் அதை அடையாளப்படுத்தி வைக்கலாம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க விருப்பம்? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் விருப்பமா? ரைட். உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன்னை யாரெல்லாம் ஆசிரியக்கிறார்களோ அவர்களை எல்லாரும் நான் ஆசிரியப்பேன். யார் உனக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அவர்களுக்கு விரோதமாய் நானே எழும்புவேன். அவளை நான் சபிப்பேன். இவ்வளவற்றை சொன்னவர் கடைசியில் ஒரு வார்த்தை முடிக்கிறார். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும். There was a purpose for God to call Abraham. ஆபிரகாமை அழைத்ததனுடைய நோக்கம் ஒன்று இருந்தது. God wanted Abraham to be a blessing to this world. உலகம் முழுவதுக்கும் ஆபிரகாம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காகவே கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆமென். அவன் உலகத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்க ஆயத்தம் இல்லை என்றால் தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்திருக்க முடியாது. ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு நோக்கம் ஒன்று இருக்கிறது, நீங்கள் உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு. ஆமென். உங்களால் உலகம் ஆசிரியக்கப்படவில்லை என்றால் உங்களை ஆசிரியப்பதில் ஆண்டவர் பிரயோஜனமே இல்லை. என்னை ஆசிரியக்கிறதில் பிரயோஜனம் இல்லை. என்னை ஆண்டவர் ஆசிரியக்கணும் என்றால் அவருடைய நோக்கம் நான் உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு. ஆமென். நீங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிரியக்கப்படும் என்று விரும்புகிறீர்கள். நீங்கள் உலகத்தில் ஆசுவாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். உலகங்களை பார்க்கும் பொழுது ஆசிரியக்கப்பட்ட மகன் மகள் என்று அழைக்கப்படுகிறத விரும்புகிறீர்கள். ஆனால் நீங்கள் உலகத்துக்கு ஆசுவாதமாக இருப்பீர்களா? நீங்கள் உலகத்துக்கு ஆசுவாதமாக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும், உலகத்தில் நாங்கள் ஆண்டவருடைய அழைப்பை நிறைவேற்ற ஆசுவாதமாய் இருப்போமா என்று. Will you become a blessing to this world? இந்த உலகத்தில் ஒரு ஆசுவாதமாய் நீங்கள் இருப்பீர்களா? வெறும் தொழிலும் பணமும் புகழும் பெருமையும் மட்டும் எங்களுக்கு இருந்தால் அதுவே போதும் என்று வாழ்ந்தால் நீங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள். தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பதாய், மற்றவர்கள் உங்களால் ஆசிர்வதிக்கப்பட நீங்கள் நடப்பது அவசியம். இன்றைய நாளிலும் நான் உங்களுடனே கூட பாதரட்சியை அவிழ்த்து போடு என்ற தலைப்பில் பேச இருக்கிறேன். பாதரட்சியை அவிழ்த்து போடு. வேதாமத்திலே பழைய ஏற்பாட்டில் மூன்று சந்தர்ப்பங்களில் ஆண்டவர் மூன்று பேருக்கு இந்த வார்த்தைகளை பேசினார். I'm going to preach, put off your shoes from off the feet. Put off your shoes from off the feet. உங்களுடைய பாதங்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடுங்கள். முதலாவது மோசேயோடு ஆண்டவர் பேசினார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வேதாமம் வாசிக்கிறீங்களா? அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் மோசே பாதரட்சியை கழட்டி போடும்படியா சொன்னது தெரியாமல் இருக்காது. எந்த ரட்சிக்கப்பட்டவனுக்கும் தெரியும், எந்த ஆண்டவர வார்த்தையை வாசிக்கிறவனுக்கும் தெரியும். தெரியுமா உங்களுக்கு மோசே ஆண்டவர் சொன்னது? ரைட். இரண்டாவதாய் ஆண்டவர் சொன்னது யோசுவாவுக்கு. மூன்றாவதாய் யாருக்கு சொன்னார் பாப்பம், யார் சொல்லுவீங்க? தெரியாது, பரவாயில்ல, கோவிக்க மாட்டேன். யாருக்கும் தெரியுமா? ஏசாயாவுக்கு. நான் மூன்று வசனங்கள் இருக்கிற வேத பகுதிகள் தருகிறேன். மோசேக்கு யாத்ராமம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனமும், நீ உங்க பைபிள்ல இருக்கிறத எடுத்து வாசிக்கிறது மாத்திரமல்ல, குறித்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறதுனாலதான் இந்த வேத வாக்கியங்களை தருகிறேன். மோசேக்கு பாதரட்சியை கலட்டி போடு என்று சொன்ன வார்த்தை யாத்ராமம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலும், யோசுவாவுக்கு யோசுவாவின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலும், மூன்றாவதாக எழுதிக்கொள்றாக்களுக்கு அவகாசம் தேவை. யோசுவாவுக்கு யோசுவாவின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலும், மூன்றாவதாக நீங்க சொல்லுவீங்க, எனக்கு சொன்னார், உங்களுக்கு சொன்னார், இல்ல ஏசாயாவுக்கு சொன்னார். ஏசாயா இருபதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம், ஏசாயா 22. இந்த மூன்று நபர்களையும் பார்த்து பாதரட்சையை கழட்டி போடு என்று ஆண்டவர் சொன்னார். ஏசாயா 22. நேரம் அனுமதிக்குமானால் முதலாவதையும் அதை தொடர்ந்து இரண்டாவதையும் பார்ப்போம். மூன்றாவதை ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொல்லப்பட்ட செய்தியை ஏசாயா 22 வாசிக்கலாம். அதில் அவனுக்கு வெறும் பாதரட்சியை மட்டும் கழட்டி போடு என்று சொல்லவில்லை, அதோடு கூட அவன் அறையில் கட்டி இருக்கிறதையும் கழட்டி போடும்படியாக சொன்னார். வாசிப்போம் ஏசாயா 22.
கர்த்தர் ஆமோத்தின் குமாரனாய ஏசாயாவை நோக்கி, நீ போய் உன் அறையில் இருக்கிற இரட்டை அவிழ்த்து,
அறையில் இருக்கிற இரட்டை அவிழ்த்து
உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்று என்றார்.
உன் பாதங்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்று என்றார்.
அவன் அப்படியே செய்து வஸ்திரம் இல்லாமலும் வருங்காலமாய் நடந்தான்.
அவன் வஸ்திரம் இல்லாமலும் வருங்காலமாய் நடந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதே போல மோசேயும் யோசுவாவுக்கும் சொன்னார் என்ற வேத வாக்கியங்களும் நான் ஏற்கனவே தந்திருக்கிறேன். இந்த ரெண்டு நபர்களை பற்றியும் நாங்கள் இன்று பார்ப்போம். மோசே பிறப்பின் வழி எபிரேயன், வாழ்வின் வழி அவன் ஒரு எகிப்தியன். 40 வருடங்களாக எகிப்தின் ராஜ அரண்மனையில் அவன் வளர்ந்தான். அவனுடைய வாழ்க்கை முறை எகிப்திய முறையாய் மாறியது. உணவு பழக்க வழக்கங்கள் அவனுடைய எகிப்திய பழக்க வழக்கங்களின்படி நடந்தது. இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வந்தாலும் நீங்கள் புட்டும் இடியப்பமும் செய்து சாப்பிட்றீங்கன்னு எனக்கு தெரியும். வெறும் ஐரோப்பிய உணவுகள் மட்டுமே உங்களுடைய உணவாக இல்லை. அது காரணம், நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய கலாச்சார பண்பாட்டை நீங்கள் பேணுகிறீர்கள். ஆனால் மோசேக்கு அது முடியவில்லை. ஏனென்றால் அவனுக்கு உணவு செய்து கொடுப்பது எபிரேயர் அல்ல, எகிப்தியர். அவனுக்கு உடை தைத்து கொடுப்பது எபிரேயர் அல்ல, எகிப்தியர். அவனுக்கு கற்பித்துக் கொடுக்கிறது அவர்களுக்கு எபிரேயர் அல்ல, எகிப்தியர். அவனுடைய அவனுக்கு எல்லாம் எகிப்தியராயிருந்தது. ஆனால் உள்ளத்திலேயோ அவன் எபிரேயனாயிருந்தான். ஆமென். ஒரு நாள் வந்தது, ஒரு முக்கியமான வாழ்க்கையின் நிலைக்கு வந்தான். தீர்மானிக்க வேண்டியதாயிற்று, எது பக்கம் திரும்புவதென்று அவன் தீர்மானித்தான். அவனுடைய தீர்மானத்தை குறித்து எபிரேயர்களின் நிருபம் 11:23-24, 25 ஆகிய வசனங்கள். எபிரேயர் 11.
மோசே பிறந்த போது அவனுடைய தாயப்பன்மார் அவனை அழகுள்ளவன் என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் பெறும் நிந்தியை அதிக பாக்கியம் என்று எண்ணினான்.
அவனுடைய வாழ்க்கையின் தீர்மானம் பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து என்று ஆரம்பிக்கிறது. அவன் தன் வாழ்க்கையில் சில காரியங்களை கர்த்தர் நிமித்தமாய் வெறுத்தான். எதை வெறுத்தான்? அவனுடைய சுகபோகத்தை வெறுத்தான், அவனுடைய இன்பங்களை வருத்தான், அவனுடைய வசதிகளை வருத்தான், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வருத்தான். அவன் தேவனுடைய ஜனங்களுடனே கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். He chose to suffer with God's children. ஆண்டவருடைய ஜனங்களோடு பாடுபடுவதற்கு, துன்பத்தை அனுபவிப்பதற்கு அவன் தீர்மானித்தான். இன்று நானும் நீங்களும் எயித்தின் வசதியா, கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளா, எதை நாங்கள் மோசே போல தீர்மானிப்போம் என்று ஒருவர் உங்களையோ என்னையோ பார்த்து கேட்டால், நாங்கள் மோசே போல துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொள்ளுவோமா? இது நானும் நீங்களும் ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டிய பதில். ஆனால் மோசேயோ அவன் தீர்மானித்தான், நான் துன்பத்தை அனுபவிக்க, பாடுகளை அனுபவிக்க, ஏனென்றால் ஆண்டவருடைய அழைப்பை நான் நிறைவேற்றுவதற்கு அதை செய்ய வேண்டும் என்றது அவனுக்கு தெரியும். தேவனுடைய பிள்ளைகளை, நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையின் தெரிவு எப்படியானது என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு வெறுக்க வேண்டியவைகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இதை வெறுக்காமல் கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது. உங்களுக்கு ஒரு பேப்பர் துண்டு தந்து நீங்க வெறுக்க வேண்டியவை எழுதுங்கள்னா சில நேரம் பேப்பர் தந்த பேப்பர் காணாமல் இருக்கும். அவ்வளவு நிறைய எழுதலாம். எழுது எழுத வரும் ஞாபகத்துக்கு வெறுக்க வேண்டியவைகள், அனுபவிக்க வேண்டியவைகள், எதை தேவனுடைய சித்தத்தின்படி நான் அனுபவிக்கலாம் என்று நீங்க எண்ணி நான் ஞாபகமே வராது. எதை எழுதுறேன்னு தெரியாமல் நாங்கள் வெறுக்க ஆயத்தம் இல்லை. அதனால்தான் அதெல்லாம் சேர்த்துங்கட மனதில் வச்சுக்கணும், எழுதலாம், தொடர்ந்து எழுதலாம் என்ற இன்னும் நாங்கள் வெறுக்கவில்லை. மோசே வெறுத்தான். உட வாழ்க்கையில் கர்த்தர் நிமித்தமாய் வெறுக்க வேண்டியவைகள் உட வாழ்க்கையில் இருக்கிறதே, வெறுத்தீர்களா? மாம்ச இச்சையை வெறுத்தீர்களா? சுய விருப்பங்களை வெறுத்தீர்களா? இன்பங்களை வெறுத்தீர்களா? கிறிஸ்துவின் நிமித்தமாய் அதெல்லாம் வெறுக்க ஆயத்தமானீர்களா? மோசே அதை செய்தான். அதன் நிமித்தம் அவன் அரண்மனை விட்டு வனாந்திரத்துக்கு ஓடினான். வனாந்திரத்திலே போய் 40 வருடங்கள் அவன் டூ பண்ணினதெல்லாம் அன்டூ பண்ணினான். கம்ப்யூட்டர் வேலை செய்யறாங்களுக்கு தெரியும் அன்டூ பண்றது, செய்ததை இல்லாமல் ஆக்குறது. 40 வருஷம் அரண்மனையில் கிடைத்த எல்லாத்தையும் அன்டூ பண்ண வேண்டியதாயிருந்தது, இல்லாமல் ஆக்க வேண்டியதாயிருந்தது. 40 வருடம் வனாந்திரத்திலே அவன் அலைந்தான், ஆடுகளை மேய்த்தான். கர்த்தர் அதை அனுமதித்தார், அந்த பாடுகளுக்குடாய் போக அனுமதித்தார், அந்த துன்பத்தை அனுமதி அங்கே ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் இடமளித்தார். ஒரு நாள் அவன் வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது வளமையாக வெயில் கொளுத்தி எரிகிற அந்த வனாந்திரத்தில் காய்ந்து போன மரங்கள் பற்றி எரிகிறது வளமை. ஆனால் என்று அந்த குறிப்பிட்ட நாள் பற்றி எரிகிறது மரம், ஆனால் பச்சையாய் இருக்கிறது. அதனாலே அவன் விசித்திரமாய் இருக்கிறதை கண்டு அதன் அருகே போனான். அப்பொழுது ஆண்டவர் அவனுடனே பேசினார். யாத்ராமத்தின் புத்தகம் 3 அதிகாரத்தில் இருக்கிற வாக்கியங்களை வாசிப்போம்.
மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி சேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முச்செடி அக்கினி ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார்.
ஆண்டவர் அவனுடனே பேசி சொன்னார், உன் பாதங்களில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு. ஏன், வை? பிகாஸ் காட் ஹஸ் கால்ட் ஹிம் அஸ் எ லீடர். அவனை ஆண்டவர் ஒரு தலைவனாய் தெரிந்திருக்கிறார். 5 வசனத்துக்கு பின்பு நீங்கள் வாசித்தால், 7 வசனத்திலிருந்து 10 வசனம் வரைக்கும் என்னத்திற்காக அழைத்தார்? Why did God call Moses? மோசே ஏன் அழைத்தார்? காரணத்தை சொல்லுகிறார். வாசிப்போம் அந்த காரணத்தை.
அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிறேன் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலையொட்டிகளின் நிமித்தம் அவர்கள் விடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனையையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலவுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரலின் சன்னதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்கிற ஒடுக்குதலை கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார்.
நான் அந்த ஜனங்களை அழைத்து வர இருக்கிறேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போக அவர்களை அழைத்து கொண்டு போக இருக்கிறேன், அவர்களை நடத்துவதற்கு நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆமென். எகிப்தில் இருக்கிறவர்களை அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கி அங்கே பாலும் தேனும் ஓடுகிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அழைத்து செல்வதற்கு கர்த்தர் மோசேயை அழைத்தார். இங்கு இருக்கிற உங்களையும் ஆண்டவர் மோசேயாய் அழைத்திருக்கிறார். எகிப்து என்ற இந்த உலகத்தின் அடிமைத்தனத்திலே, பாவத்தின் அடிமைத்தனத்திலே இருக்கிற ஜனங்களை விடுவித்து அவர்களை பரலோகம் என்ற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அழைத்துக் கொண்டு செல்லும் பொறுப்பில் அவளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதில் இருந்து, அவளுக்கு கர்த்தருடைய வார்த்தை கற்பிக்கிறதில் இருந்து, அவர்களை கர்த்தருக்கு நேராய் வழி நடத்துகிற காரியம் வரைக்கும் ஆண்டவர் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். ஆமே. எவரெல்லாம் கர்த்தருடைய சீஷராயிருக்கிறார்களோ, எவரெல்லாம் கர்த்தரை பின்பற்றுகிறார்களோ, எவரெல்லாம் இயேசுவை நான் பின்தொடர்வேன் என்று தீர்மானிக்கிறார்களோ, அத்தனை பேருக்கும் ஆண்டவருடைய அழைப்பு மத்தேயு 28:19-20 இருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு சென்று சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்த யாவற்றையும் அவர்கள் கற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்கு அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிற அத்தனை வாக்கியமும் எனக்கு மட்டுமல்ல, உட்கார்ந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் கர்த்தர் கொடுக்கிற அழைப்பு. அந்த அழைப்பை நிறைவேற்ற கர்த்தர் உங்களை அழைக்கிறார். மோசே போல அழைக்கிறார். அந்த அழைப்பை நிறைவேற்ற முதலாவது நீங்கள் வெறுக்க வேண்டியது ஒன்று இருக்கிறது, தெரிந்தெடுக்க வேண்டியது இன்னும் ஒன்று இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காய் வெறுக்க வேண்டியவளை வெறுக்காமல் இந்த காரியத்தை செய்ய முடியாது. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், அவன் வெறுக்க வேண்டியவைகள் எவை என்று ஆண்டவர் தெளிவாய் பேசி இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வெறுக்க வேண்டியவர்களை வெறுத்தீர்களா? கர்த்தரை பின்பற்றுவதற்காக, ஆண்டவருடைய சீஷராய் இருப்பதற்காக, ஆண்டவருடைய சீஷராய் இருக்கிறவன் என்று அழைக்கப்படுகிறவன் அவன் நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளை இருக்கிறது, பிரதான கட்டளை என்று அழைக்கப்படுகிற தி கிரேட் கமிஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவுடைய அந்த கடைசி கட்டளை. அதை அவர் சொல்லும் பொழுது அதை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆணையை நாங்கள் நிறைவேற்ற காத்திருக்கிறார். அந்த அடிமை தனத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவித்து அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பவுல் தனது ஊழியத்திலே ஊழியத்தை செய்த பொழுது அந்த ஊழியத்திலே அவன் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணினது மாத்திரமல்ல, சபைகள் நிறுவினது மாத்திரமல்ல, ஊழியர்களையும் எழுப்பினான். தனக்கு பின்னாக ஊழியம் செய்த ஊழியர்களை அவன் எழுப்பினான். தன்னுடைய ஊழியத்தை தொடர வேண்டும் என்பதற்காய், கர்த்தருடைய பணியை செய்வதற்காய் அவன் ஊழியர்களை எழுப்பினான். அவன் எழுப்பின ஊழியர்கள் பலர் இருக்கிறார்கள். ஒரு ஆளுட பேர் சொல்லுவீங்களா? ஸ்தோத்திரம் தீமத்தேயும். அப்ப யாராவது ஒருவர் பவுல் போல் வந்து நில்லுங்கள். யாராவது வருவீங்களா பவுல மாதிரி? நாலு பேர் வாலண்டியர் பண்ணுவீங்களா? நாலு பேர் வாங்குவேன். ரைட், டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன், ஞாபகத்தில் இருக்க. ரைட், இதுல ஒரு ஆள் பவுல், ஒரு ஆள் தீமத்தேயும், மற்ற ரெண்டு பேரும் யாருன்னு நான் சொல்ல போறேன் பின்பு. நீங்க பவுலா? ஓகே, எனக்கு தெரியாதே என்படி சொன்ன. உங்களோட பேரே பவுல் தானே? ரைட், கட்டஸ்தோத்திரம். ரெண்டு தீமத்தை ரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிப்போம். ரெண்டு தீமத்தை ரெண்டு ரெண்டு. எல்லாரும் வேதாமத்தை எடுங்கோ.
அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவர்களை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மை உள்ள மக்கள்.
நிப்பாட்டுறீங்களா? நிப்பாட்டுறீங்களா? மன்னிக்கோணும். இப்ப இவற்ற பேர் பவுல், இவருடைய பேர் தீமத்தேயு, இவருடைய பேர் உண்மை உள்ளவர், இவர் மற்றவர். இப்ப இந்த நாலு பேரையும் அந்த வசனத்தில் நீங்க பார்க்கலாம். மற்றவர் என்றவர் இருக்கிறார், உண்மை உள்ளவர் என்றவர் இருக்கிறார், தீமத்தேயு என்றவர் இருக்கிறார், பவுல் என்றவர் இருக்கிறார். இப்பொழுது வேதாமத்தில் வாசிப்பாரு இருக்கிற ஆண்டு. ரைட், வாசிங்க, ஆறுதலா வாசிங்க. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக
நீ என்னிடத்தில் கேட்டவைகளை,
தீமத்தேயுவாகிய நீ பவுலாகிய என்னிடத்தில் கேட்டவைகளை
மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க,
இந்த மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க
உண்மை உள்ள மனிதர்களிடத்தில்,
உண்மை உள்ள மனுஷராகிய இவரிடத்தில்
ஒப்புவி,
நீ நான் கற்றுக் கொடுத்ததை ஒப்புவி. அப்ப இவர் ஆத்துமாதாயம் பண்ணினார் தீமத்தேயுவை, தீமத்தேயு உண்மை உள்ளவரை ஆதாயம் பண்ணுகிறார், உண்மை உள்ளவர் மற்றவரை ஆதாயம் பண்ணுகிறார். பவுல் தீமத்தேயுக்கு கற்றுக் கொடுத்தார், அங்கே கற்றுக்கொண்ட இந்த தீமத்தேயு உண்மை உள்ளவருக்கு கற்றுக் கொடுக்கிறார், உண்மை உள்ளவர்கள் மற்றவருக்கு கற்றுக் கொடுப்பதற்கு. இந்த நாலு பெயரையும் உங்களுடைய வேதாமத்தில் இருக்கா? வாசிங்களா? இதுக்கு முன்ன வாசிக்கிறீங்களே? அப்ப பவுல் தான் ஊழியம் செய்தால் போதும் என்று இருக்கவில்லை. பவுலுடைய ஊழியத்தை தொடர்வதற்கு தீமத்தேயுக்கள் தேவை, தீமத்தேயுடைய ஊழியத்தை தொடர்வதற்கு உண்மை உள்ளவர்கள் தேவை, உண்மை உள்ளவர்கள் ஊழியத்தை தொடர்வதற்கு மற்றவர்கள் தேவை. நன்றி, தேங்க்யூ. இவர்கள் அத்தனை பேரும் இங்கேதான் இருக்கிறீர்கள். பவுலும் இங்கேதான், தீமத்தேயும் இங்கேதான், உண்மை உள்ளவர்களும் இங்கேதான், மற்றவர்களும் இங்கேதான். இது தொடர்ந்து போக வேண்டியது. ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் தன் பணிக்கு, தன்னுடைய ஊழியத்திற்கு, நம்மை அர்ப்பணிப்பதற்கு. இதற்கு ஆண்டவர் அந்த கர்த்தரை அறியாத ஜனங்களை விடுவித்து பரலோகத்துக்கு கொண்டு போற அந்த பணியை செய்வதற்கு கர்த்தர் மோசேக்களாய் உங்களை அழைத்திருக்கிறார். மோசேயினால் பயிற்றப்பட்ட யோசுவாக்களாய் உங்களை அழைத்திருக்கிறார். பவுல்களாய் அழைத்திருக்கிறார். பவுலால் பயிற்றுவிக்கப்படுகிற தீமத்தேயுளாய் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். தீமத்தேயுக்களால் பயிற்றுவிக்கப்பட்ட உண்மை உள்ளவர்களாய் உங்களை அழைத்திருக்கிறார். உண்மை உள்ளவர்களால் பயிற்றுவிக்கப்பட்ட மற்றவர்களாய் அழைத்திருக்கிறார். எல்லாரும் கர்த்தருடைய அந்த பிரதான கட்டளையை நிறைவேற்றுவதற்கு. ஆமென். இதற்காக ஆண்டவர் அழைத்தவர் சொன்னார், உன் பாதரட்சியை கழட்டு. என்னுடைய பணியை செய்ய வேண்டும் என்றால் பாதரட்சியை கழட்டு. அவன் நிற்கிற இடம் ஒரு வனாந்திரம், நிற்கிற இடம் கல்லுகளும் முள்ளுகளும் நிறைந்த இடம், அவன் நிற்கிற இடம் வெப்பமான இடம், வெயில் சுடுகிற இடம், வனாந்திரம் என்று அழைக்கப்படுகிற மணல் பாங்கான பாலை வனம் நிறைந்த இடம். பாதரட்சியை கழட்ட, பாதரட்சியை கழட்ட. இன்றைய நிறைய பேர் கர்த்தருடைய அழைப்பு இருந்தாலும், தேவனுடைய காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும், அவர்கள் பாதரட்சியை கழட்ட விருப்பம் இல்லாததினால் இன்றும் இருக்கிற இடத்திலேயே அவர்கள் அங்கே அந்த வனாந்திரத்திலே அந்த ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார்களே அல்லாமல் அங்கே எய்த்தில் இருக்கிறவர்களை விடுவித்து வரவில்லை. புரிகிறதா? இன்றும் அவர்கள் பாதரட்சியை கழட்டாததினால்தான் ஆண்டவர் அவர்களை விடுவித்து வர வேண்டிய காரியத்தை செய்வதற்கு தேவனால் பயன்படுத்தப்பட முடியவில்லை. They have not decided to remove their shoe, therefore God has decided not to use them. ஆண்டவர் தீர்மானித்து விட்டார் பயன்படுத்துவதில்லை. ஏன்? அவர் பாதரட்சியை கழட்ட ஆயத்தமில்லை. பாதரட்சி என்று அந்த இடத்திலே கழட்டுவது என்பது பாடுகளை அனுபவிக்க தங்களை அர்ப்பணித்தவர்கள். ஏனென்றால் கல்லு குத்தினாலும் ஆயத்தம் என்றவர்கள், நிலம் சுட்டாலும் ஆயத்தம் என்றவர்கள், அவமானம் வந்தாலும் ஆயத்தம் என்றவர்கள், அவர்களைத்தான் கர்த்தர் பயன்படுத்தலாம். தேவனுடைய பிள்ளைகளே, அவமானப்பட்ட ஊழியர்கள் பலர் இருக்கிறார்கள், கஷ்டப்பட்டவர்கள் பலர் இருக்கிறார்கள். எனது அருமை சக ஊழியக்காரனை கர்த்தருக்குள் வழிநடத்தின ஒரு இன்ஜினியர், இரண்டு பேரும் ஒரே மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் அவர்கள் படித்துக் கொண்டார்கள். அவர்கள் இருவரும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த ரட்சிக்கப்பட்டவர் ரட்சிக்கப்படாதவராய் இருந்த என்னுடைய சக ஊழியக்காரன் இன்று இருக்கிறவர், அன்று ரட்சிக்கப்படாத வைராக்கியம் நிறைந்த இந்துவாய் அந்த பல்கலைக்கழகத்திலே மொரட்டுவ இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சத்தியத்தை அவருடைய இந்த நண்பரோடாய் பெற்றார், கர்த்தருக்கு ஏற்றுக்கொண்டார். வீட்டிலே பயங்கர எதிர்ப்பு. அவர்கள் தும்பளை என்ற இடத்தைச் சேர்ந்தவர்கள். அந்த ஏரியாவில் இருக்கிறவர்கள் எல்லாம் வைராக்கியமானவர்கள், பரிதி துறையைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் அனுமதிக்கவில்லை. பெற்றோர் அந்த மூத்த மகனை கைவிட்டார். வேண்டாம், நீ எனக்கு பிள்ளை இல்லை என்று சொன்னார். ஆனாலும் கிறிஸ்துவுக்காய் அவர் பணியாற்ற அவர் தன்னை ஒப்புக்கொடுத்து அவர் இன்ஜினியராய் பட்டம் பெற்று அங்கே வாழைச்சேனையிலே இருக்கிற காகித ஃபேக்டரியிலே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக அவர் வேலை செய்ய ஆரம்பித்தார். அவர் கொழும்பில் இருக்கிறவங்களுடைய அசம்பி சபையில் இருந்து அந்த வேலைக்கு போன இடத்திலே அந்த பிரதேசத்திலே ஒரு சபை இல்லை என்று சொல்லி இரண்டு பேரை அழைத்து அந்த ரெண்டு பேருக்கு சுவிசேஷம் சொல்லி ரட்சிப்புகளை வழி நடத்தினார். இன்று 3 கிழமைகளுக்கு முன்பு நான் வாழைச்சேனை சபையிலே பிரசங்கிக்கு அழைக்கப்பட்டேன். 350 பேர் இப்பொழுது இருப்பதற்கும் நாற்காலிகள் காணாது, கட்டிடத்தில் இடம் காணாது, இன்னும் பெருப்பிக்க வேண்டும் என்ற அளவுக்கு ஜனங்கள் நிறைந்து வருகிறார்கள். ஒரு 2 பேரை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தின ஒரு தேவ மனுஷன், ஒரு இன்ஜினியராய் வேலை செய்து கர்த்தருக்கு வழி நடத்தினதினால் இன்றைக்கு ஒரு பெரிய சபை அங்கே இருக்கிறது. அதே கிழமை அந்த வாழைச்சேனையின் இன்னுமொரு பகுதியிலே இன்னுமொரு சபையை கட்டிடுவதற்கு நாங்கள் கட்டட வேலைக்கு அந்த மூளைக்கல்லை நிறுவ சென்றோம். அந்த வேளையிலே ஊரார் எல்லாரும் எதிர்த்து கட்டட வேலை நிப்பாட்டி விட்டார்கள். அது வேறு இடம், வாழைச்சேன டவுன் அல்ல, அது கப்பால் கிராமத்திலே. மக்கள் எதிர்ப்பு, ஆனாலும் ஊழியம் செய்வோம். ஹலலூயா. இந்த ஊழியக்காரனா இன்று இருக்கிறவர், அவரை வழி நடத்தின இந்த பெட்ச தாமஸ் என்று அழைக்கப்படுகிற தேவ மனுஷன், அவர் புரூனாய்க்கு என்ஜினியராக வேலைக்கு போனார். அங்கே போன பொழுது அங்கே புரூனாய் மக்கள் 100% இஸ்லாமியர், சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. ஆனாலும் அவர் அங்க போன பொழுது அந்த இடத்திலே ஒரு சபையை நிறுவினார். அங்கே இருக்கிற புரூனாய் மக்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினார். இன்றைக்கு ஒரு மறைமுகமான சபை, வெளியே தெரியாமல் மறைமுகமாய் நடக்கிற சபை ஒன்று புரூனாயில இருக்கிறது. யாழ்ப்பாணத்திலிருந்து போன ஒரு ஊழியர், ஒரு வேலையாய், ஊழியக்காரன் அல்ல, ஒரு தொழில் செய்கிறவர், புரூனாயிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போனார். அங்கே ஒரு சபையை ஸ்தாபித்தார். இன்று அவருக்கு முஸ்லிம்கள் மேல் தாகம் உண்டானதினால் இன்றைக்கு முஸ்லிம் நாடொன்றில் அவர் மிஷனரியாக வேலை செய்கிறார். அவர் அந்த இடத்தை சொல்ல விரும்பவில்லை, எனக்கு தெரியும், ஆனால் நான் பயிரங்கமாய் சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த நாட்டின் சட்டத்தின் பிரகாரம் இவர் சிறைச்சேதம் செய்யப்பட முடியும். ஆனாலும் அந்த தேசத்திலே முஸ்லிம்கள் மத்தியிலே ரட்சிப்புக்கு ஆத்மாக்களை வழிநடத்த அவர் பாதரட்சியை கழட்டி சென்றுள்ளார். ஆமென். பாடுகளை அனுபவிக்க ஆயத்தமாய் போயிருக்கிறார். தேவப்பிள்ளையே, இன்றைக்கு நாங்கள் சொகுசுகள் தேவை என்று ஓடுகிறோமா, அல்ல பாடுகள் எங்களுக்கு பரவாயில்லை என்று சொல்லுகிறோமா? ஆண்டவற்ற பணியை செய்வதற்கு நாங்கள் அவமானப்பட வேண்டும், நிந்தை அனுபவிக்க வேண்டும். எங்கள் வழிநடத்தப்படுகிற ஜனங்கள், எங்களால் வழிநடத்தப்படுகிறவர்கள் முரட்டாட்டம் பண்ணுவார்கள். இவையெல்லாம் மோசேக்கு உண்டானது, மோசேக்கு அவமானம் உண்டானது, மோசேக்கு நிந்தை வந்தது. மோசே வழிநடத்தின ஜனங்களே முரட்டாட்டம் பண்ணினார்கள். பாடுகளினால் நிறைந்தவனாய் ஜனங்களை வழி நடத்தினான். ஆமென். காரணம், அவன் பாதரட்சியை கழட்டினான். மத்தேயு 5:11 வாசித்தான். மத்தேயு 5:11
நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள்.
நீதியின் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் துன்பப்பட்டீர்கள், ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள்,
பரலோக ராஜ்யம் அவர்களுடையது.
அப்படிப்பட்டவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம். துன்பப்பட ஆயத்தம் இல்லாதவர்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்களுக்கே பரலோக ராஜ்யம். அடுத்த வசனம்,
உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி,
என் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் துன்பப்படுத்தி,
பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யா சொல்வார்கள்,
உங்கள் பேரில் பொய்யான குற்றச்சாட்டுகள் சொல்லுவார்களானால்
பாக்கியவான்களாய்
நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்களாயிருப்பீர்கள். என்னுடைய பிள்ளைகளே, பொய்யான குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ள உங்கள் பாதரட்சிகளை கழட்டுங்கள். நிந்தை அவமானங்களை ஏற்றுக்கொள்ள பாதரட்சியை கழட்டுங்கள். கர்த்தர் நிமித்தம் அதை செய்யும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். பரலோக ராஜ்யம் உங்களுக்குரியது. இந்த கட்டிடத்தில் உட்கார்ந்து கையுயர்த்தி ஆராதித்து கதிரைகளை சூடாக்கி செல்லுகிறவர்களுக்கு அல்ல, பாடுகளை அனுபவிக்க ஆயத்தமானவர்களுக்கே. ஆமேன். பாடுகளை அனுபவிக்க ஆயத்தமானவர் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை அனுபவிக்க. ஒருவேளை நீங்கள் லைசன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டி போலீஸ் பிடித்து உங்களை சிறையில் வைத்தால் பாடுதான், ஆனால் அது கிறிஸ்துவின் நிமித்தமாய் உண்டாகவில்லை. அந்த பாடுகளை பற்றி பேசவில்லை. சட்டங்களை மீறினீர்கள் அதனாலே பாடுபடுகிறீர்களா, அந்த பாடுகளை பற்றி பேசவில்லை. அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் இல்லை, அவர்களுக்கு நிச்சயமாய் சிறைக்கூடம் தான். ஆனபடியால் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை அனுபவியுங்கள், கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுங்கள், அப்பொழுது பரலோக ராஜ்யம் உங்களுக்கு மிகுதியாயிருக்கும். ஆமென். அப்ப நாங்கள் யாவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பாடுகளை அனுபவிக்க. நாங்கள் பாடுகள் எங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் நிமித்தம் உண்டாகும் பொழுது பாடுகள் வாழ்றதெல்லாத்தையும் பாருங்கள், கிறிஸ்துவின் நிமித்தம் வருதா? கிறிஸ்துவுக்காக அனுபவிக்கிறீங்களா? கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் வரும் பொழுது சந்தோஷப்படுங்கள், களி கூறுங்கள், சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள், பெலனுக்காய் கேளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். முதலாவது அவன் பாடுகளை அனுபவிக்க ஆண்டவர் அவனை கட்டளையிட்டார். அவனுடைய ஊழிய காலமெல்லாம் அவன் எகிப்துக்கு போன நாளில் இருந்து பார்வோனிடத்தில் பேசின நாளில் இருந்து இஸ்ரவேலரின் மூப்பரை உடனே பேசின நாளில் இருந்து நித்தமும் நிந்தையும் அவமானமும் கேள்வி மேல் கேள்வி கேட்டார்கள். உன்னை யாரப்பா சொன்னது எங்களை அழைத்துக் கொண்டு போக சொல்லி? எங்களுக்கு அங்க சாப்பீடு இல்லை என்றால், சாகுறதுக்கு குழிகள் இல்லை என்றால், இங்கு உணர்ந்து எங்களை விட்டிருக்கிறாய் என்று கேள்வி கேட்டவள் அவனை பின்பற்றினவர்களே, அவனோடு கூட நடந்தவர்களே, எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டான், எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டான். நிந்தையும் அவமானமும் பெறுவதற்காய் ஆண்டவரின் பாதரட்சியை கழட்ட சொன்னார். நான் கழட்டினேன். ஆனபடினால் அந்த பாதரட்சியை கழட்டினவர் நிந்தையும் அவமானமும் பாடுகளையும் சகித்துக் கொள்வதற்கு ஆண்டவரை கற்றுக் கொடுத்ததினாலே நான் அதை செய்ய ஆயத்தம். ஆனபடினாலே அவன் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தன் பாதரட்சியை கழட்டினான். இரண்டாவதாக மோசேயை குறித்து, யோசுவாவை குறித்து பார்க்கிறோம். யோசுவாவினுடைய புத்தகம் 5:15 நாங்கள் திருப்பிக் கொள்வோம்.
அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான்.
யோசுவா அப்படியே செய்தான். மோசே உருவாக்கின தலைவர்களில் ஒருவன் யோசுவா. யோசுவாவை நாங்கள் யாத்ராமத்தின் புத்தகம் 17 அவன் அறிமுகப்படுத்தப்படுகிறான். He has been introduced in the book of Exodus chapter 70 in a place called Rephidim. ரெவித்தீம் என்ற இடத்திலே அவனை நாங்கள் சந்திக்கிறோம். அமலேக்கியர் அவர்களுடைய இஸ்ரவேலருடைய யுத்தம் பண்ண வந்த பொழுது அவன் எங்களுக்கு அறிமுகமாகிறான். யோசுவா ஒரு நல்ல ஒரு யுத்த வீரனாய் அந்த இடத்திலே அறிமுகமாகிறான். யோசுவா அமலேக்கியரை வென்றது யோசுவாவினுடைய வல்லமையிலா திறமையிலா இல்லை, மோசேயினுடைய கரங்களை உயர்த்தி நின்றதினால். ஆமென். மோசே கரங்களை உயர்த்தி நின்றதினால்தான் யோசுவாவினுடைய அந்த சேனை, அந்த யுத்த வீரர் வென்றார்கள். அவனை நாங்கள் ஒரு யுத்த வீரனாய் நாங்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறான். அவன் இப்பொழுது மோசே இல்லை, இஸ்ரவேல் ஜனத்தாரை வழி நடத்துவதற்கு ஆண்டவர் ஏற்ற பயிற்சியை கொடுத்து இப்பொழுது பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று இந்த யோசுவாவின் தலைமையில் அவன் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இவன் இப்பொழுது அந்த பொறுப்பை எடுத்து முன் செல்கிறான். புதிய அனுபவம். முன்னம் இருந்த தலைவன் மரித்து போனார், இவனுடைய கையிலே பொறுப்பு வந்திருக்கிறது. இவனுக்கு பின்பாக ஒரு பெரும் சேனையாக இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய வழிநடத்தலின்படி அங்கே யோர்தானை கடந்து விட்டார்கள். யோர்தானை கடந்து வந்து நின்றால் முன்பாக நிற்கிறது என்ன தெரியுமா? எரிகோவின் அலங்கம், பெரும் அலங்கம் நிற்கிறது. அசைக்கப்பட முடியாத அலங்கம், உடைக்க முடியாத அலங்கம், மேற்கொள்வது மிக கடினமான அலங்கம். இந்த அலங்கத்துக்கு முன்பாக நின்று அவன் யோசிக்கிறான். அந்த வேளையிலேதான் அங்கே ஒருவர் யோசுவாவுக்கு தென்படுகிறார். யோசுவாவினுடைய புத்தகம் 5:15 6 வாசிப்போம்.
கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போன ஏற்றிலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷனான யாவரும்
மாளும் மட்டும்
இஸ்ரவேல் புத்திரன் 40 வனாந்தரத்தில் நடந்து திரிந்தார்கள்.
40 நடந்து திரிந்தார்கள். எதற்காக? யோசுவாவின் தலைமையின் கீழ் யுத்தத்தை நடத்தி வெற்றிகரமான யுத்த வீரர்களாய் இருந்த அத்தனை பேரின் சாகும் வரைக்கும் ஆண்டவர் அவர்களை நடத்தினார். அதாவது யோசுவாவுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் மரிக்கும் வரைக்கும் அந்த 40 வருடங்கள் கடந்தது. ஆமே. உங்களோட பைபிள்லாம் இருக்குது, இருக்கா உங்களோட பைபிள்ல பாத்தீங்களா? பாத்தீங்களா ஏன் அப்படி ஆண்டவர் செய்தார் என்றால், யோசுவா இந்த யுத்த வீரர்களை நம்பக்கூடாது என்பதற்காக. அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கும் பொழுது அவனுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக மனுஷர் இருக்கக்கூடாது என்பதற்காக அவ்வளவு பெரும் சாகும் வரைக்கும் ஆண்டவர் 40 வருஷமாய் அவளை மாளும் வரைக்கும் நடத்தினார் என்று வேதம் குறிப்பாக யுத்த வீரர்களை குறித்து சொல்லப்படுகிறார். இவன் நல்ல ஒரு தளபதி, அவனுக்கு பின்னாலே இருந்த யுத்த வீரர்கள் எல்லாரும் மாண்டு போனார்கள். இப்பொழுது அவனுக்கு முன்பாக ஒரு பெரும் கோட்டை சுவர் நிற்கிறது, எரிகோ நிற்கிறது. எரிகோவை எப்படி மேற்கொள்வது என்று தெரியவில்லை. அந்த வேளையிலே அங்கே 13 வசனத்தில் இருந்து பின்னும் யோசுவா
எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது,
எரிகோவின் கோட்டைக்கு முன்னால் இருக்கிற வெளியிலிருந்து இப்படி பார்க்கிறான். பெரிய கோட்டை, இந்த ஜனங்களோடு நான் வந்திருக்கிறேன், என்னோட நல்லா யுத்தம் பண்றவங்க எல்லாம் செத்து போனாங்கள், எப்படியப்பா இதை மேற்கொள்றது என்றுதான் அவன் பெரிய கேள்வி. இப்படி அங்கலாய்ப்போடு கலக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறான். எத்தனை பேருக்கு வாழ்க்கையில இப்படி கலக்கம் எல்லாம் வந்திருக்கு? என்னதான் அடுத்தது செய்யறது, என்ன செய்யறன்னு தெரியல. நீங்களும் அப்படியான சூழ்நிலைக்கு வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு முன்னால ஒரு பெரும் சுவர் மாதிரி ஒன்று நிக்குதா, தடை மாதிரி எழுமி நிக்கிறதா, எப்படி மேற்கொள்வது என்று தெரியாமல் இருக்கிறீர்களா? யோசுவா மாதிரி நீங்கள் இப்ப செய்ய வேண்டியதை பாதரட்சியை கலட்ட வேணும். அதுக்கு வருவோம். அதுக்கு முன்னா வாசிப்போம். ஒருவர் சடுதியாய் அவனுக்கு முன்பாக நிற்கிறார்.
உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது.
அவருடைய கையிலே பட்டயம் இருந்தது.
யோசுவா அவரிடத்தில் போய்,
அந்த மனுஷனிடத்தில் யோசுவா போய்,
எங்களை சேர்ந்தவரோ
நீர், இஸ்ரவேல் ஜனத்தாராய் எங்களை சேர்ந்தவரோ,
எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டார்.
எங்களுக்கு இப்ப சத்துருவாய் இருக்கிற இந்த எரிகோவின் கோட்டைக்குள் இருக்கிறவர்களில் ஒருவரோ என்று கேட்டார்.
அதற்கு அவர் நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார்.
நான் இப்பொழுது சேனையின் அதிபதியாய் வந்திருக்கிறேன். I have come as a captain of the host. சேனையின் அதிபதியாய் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா இல்லையா? உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக எப்படி நிற்கிறார்? தனியாளா நிற்கிறாரா, ஒரு சேனையின் அதிபதியா நிற்கிறாரா? அவருக்கு பின்னால் ஒரு சேனை இருக்குன்னு நம்புறீங்களா? ஆ ரைட். இப்ப யோசுவாவுக்கு ஆண்டவத்துடன், உன்னை யுத்த வீரர் மறித்து போனார்கள், நீ ஒரு யுத்த வீரன் தான், உனக்கு பின்னால் யுத்தம் பண்ணுறதுக்கு ஏற்ற ஆட்கள் இல்லை, ஆனால் நான் வந்திருக்கிறேன் கர்த்தரின் சேனையின் அதிபதியாக. அடுத்த நாள் வாசிப்போம்.
அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்பெற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டார்.
ஆண்டவரே நீ சொல்லும் ஐயா, ஆண்டவரே நான் என்ன செய்ய, எனக்கு தெரியாது, முன்னாலே ஒரு கோட்டை இருக்கிறது, எப்படி ஜெயிக்கிறது என்று தெரியாது, ஏனென்றால் எனக்கு பின்னால் இருந்த அந்த யுத்த வீரர்கள் மரித்து போனார்கள், எல்லாரும் மாண்ட பின்பு இப்பொழுது நான் தனி மனிதனாய் யுத்தம் பண்ணுகிற ஒருவனாய் வந்து நிற்கிறேன். ஆண்டவர் சொன்னார், நான் ஒரு சேனைக்கு அதிபதியாயிருக்கிறேன். I am a captain of a host. அப்ப இவருடைய சேனை எங்கு இருக்கிறது? இந்த கர்த்தருடைய சேனை, அந்த அதிபதிக்குரிய சேனை எது? அதுதான் அடுத்த கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் காண முன்னம் ஆண்டவர் அந்த சேனையின் அதிபதி சொன்ன வார்த்தையை கேட்போம்.
அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழட்டி போடு.
இப்ப உன்னுடைய பாதரட்சையை கழட்டி போடு. அடுத்த வசனம்,
நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான்.
ஏன் இவன் பாதரட்சை கழட்ட வேண்டும்? இவன் நிற்கிறது ஒரு சமமான வழி. யோர்தானின் நதிக்கரை நல்ல புத்தரையா இருக்கிற இடத்துல நிற்கிறான். வனாந்திரத்தில் நிற்கவில்லை. ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், நீ கழட்டு. மோசே நின்றது வனாந்திரம், இவனோ வெளியிலே புத்தரையிலே நிற்கிறான். ஆண்டவர் அவரை பாதுகாச்சியை கழட்ட சொன்னது காரணம், உன்னுடைய நம்பிக்கை உனக்கு பின்னால் இருந்த மக்கள் மீது இருக்க வேண்டாம். உன் நம்பிக்கை ஜெயத்தை கொடுக்கிற என்னிடத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் நானே உனக்காக யுத்தம் பண்ணுவேன். ஆமென். அடுத்த அதிகாரத்திலே எப்படி இந்த யுத்தத்தை மேற்கொள்ள போற ஸ்ட்ராட்டஜி, எப்படி இதை நான் செய்ய போறேன். தமிழ்ல ஸ்ட்ராட்டஜி என்றால் யுக்தி. எப்படி இதை நடத்த போறோம், இந்த யுக்தி என்ன, யுத்தத்திற்கான வழிமுறை என்ன என்று சொல்ல போகிறார். இதை கேட்டால் நீங்க ஆச்சரியப்பட வேண்டாம், உங்களுக்கு விசித்திரமாய் தோன்றும். ஆனால் ஆண்டவர் சொன்னதை அப்படியே செய்தார். அடுத்த வசனத்தை வாசிப்போம், 6:1.
எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7வது நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினாலே நெடுந்தொணி விடும்போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும்.
உடனே பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும்.
உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார்.
சிம்பிள், நான் சொல்ற ரகசியத்தின் படி செய். நீங்கள் யோசுவாவா இருந்தால் அவர் சொன்னதை கேட்டு நம்புவீர்களா? 6 தரம் போக வேணும், 6 நாள். இவ்வளவு நாள் நீங்க ஆயுதத்தோட கண்டுபிடிச்சீங்க, ரெவி டீம்ல நல்ல வெற்றி வந்துச்சு. இப்ப உங்களுக்கு சொல்ற, அதை விடு, நீ 6 தரம் சுத்தி வா, 7வது நாள் நீ 7 தடவை சுற்று, மகா பெருந்தோணியாய் சத்தமிடு, அப்பொழுது அலங்கம் விழும் என்று சொன்ன பொழுது அதை நம்பி இருப்பீர்களா? அல்லாவிட்டால் ஆண்டவரே உண்மைதானா இது, நீ சொன்னபடிதான் நடக்குமா, அப்படித்தான் செய்வீரா, எனக்கு இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் தருவீரா, திருப்பி ஒருக்கா பேசுவீரா, இன்னும் ஒரு ஊழியக்கானு கூட பேசுவீரா, ஒரு தீர்க்க தரிசனமாய் ஒரு தீர்க்கசி கூட இதே செய்தி வருமா? இதெல்லாம் நாங்கள் ஆராயணும். ஆனா யோசுவாவோ விசுவாசித்தார். ஆமேன். அவன் பாதரட்சியை கழட்டினான். ஆண்டவருடைய திட்டத்தின்படி அவன் செய்ய அர்ப்பணித்தான். ஏன் ஆண்டவர் தன்னை சேனையின் அதிபதியாய் காண்பித்தார்? There is a reason. ஏன் தன்னை சேனையின் அதிபதியாய் காண்பித்தார்? தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் எல்லாரும் இந்த பூமியிலே ஒரு கிறிஸ்தவ ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்துகிற ஒரு பணி நமக்குரியது. ஆண்டவருடைய அன்பை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் அதே வேளை நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெயிக்க வேண்டிய ஜெயங்களும் நமக்கு உண்டு. எபேசியர்களின் நிருபத்தில் 6வது அதிகாரத்துக்கு நீங்க திருப்பிக் கொள்வீர்களானால் அங்கே பவுல் நமக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். எபேசியர் 6:10.
கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள்.
ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலனடைய வேண்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளையும், ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நீங்கள் யோசுவாக்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு தேவனுடைய சத்துவத்தின் வல்லமையில் நீங்கள் பலனடைய வேண்டும். ஏன் நீங்கள் பிசாசினுடைய தந்திரத்தோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தெரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாங்கள் மனிதனுடைய மாம்சத்தோடும் மனிதனுடைய ரத்தத்தோடும் நாங்கள் யுத்தம் பண்ணுகிறவர்கள் அல்ல, அந்த மனுஷனை பயன்படுத்துகிற பிசாசுகளோடு யுத்தம் பண்ணுகிறோம். ஒரு மனுஷனை கொண்டு பிசாசு தன்னுடைய காரியத்தை செய்ய முடியும். சத்துரு தன்னுடைய கிரியைகளை மனுஷன் கூடவோ அல்லாவிட்ட வேற எந்த ஒரு காரணத்துக்கு கூட செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். அதற்கு விரோதமாய் நாங்கள் அந்த துறைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடு, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு யுத்தம் உண்டு. There is a war that we have to fight. There is a war that we have to win. And there is a host of demons that we have to win. A host. ஒரு பெரும் சேனையாக இருக்கிற பிசாசுகளின் கிரியைகளை நாங்கள் ஜெயிக்க வேண்டும். அதனாலே தான் தேவன் சேனையின் அதிபதியாய் கர்த்தர் என்று சொன்னார். அவர் நம்புகிற சேனை எது தெரியுமா? கர்த்தரின் சேனை எது தெரியுமா? நாங்கள் எல்லாரும். ஹல்லேலூயா. எங்கள் எல்லாருடைய யுத்தம் யாருக்கு விரோதமாக? சத்துருடைய சேனைக்கு விரோதமாக, அவனுடைய முயற்சிகளுக்கு விரோதமாக. பாதரட்சியை கழட்டுவது என்பது சத்துருடைய சேனையோடு யுத்தம் பண்ண ஆயத்தம் என்றது அடையாளம். சத்துருடைய கிரிகளுக்கு விரோதமாய் நாங்கள் போராடுவதற்கு ஆயத்தம் என்ற அடையாளம். அதனாலேதான் எரிகோ என்ற சத்துருடைய கோட்டையை தகர்ப்பதற்கு அவன் பாதரட்சியை கழட்டினான். உங்களுக்கு விரோதமாய் சத்துரு அவன் கொத்தளங்களை போடுகிறான். உங்களுக்கு விரோதமாய் அவன் தந்திரமான முறையிலே கிரியை நடப்பிக்கிறான். யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கும் வரான், ஆனால் நானோ ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். தேவன் நமக்கு ஜீவனை கொடுக்கிறார். அவர் நம்முடைய சேனையின் அதிபதியாய் நிற்கிறார். நாங்கள் கர்த்தருடனே கூட எங்களுக்கு விரோதமாய் சத்துருவினுடைய கிரிகளை மேற்கொள்ளுவதற்கு அவர் நமக்கு முன்பதாய் போக ஆயத்தம். அவர் சொல்லுகிறபடி செய்யும் பொழுது நமக்கு ஜீயம் உண்டாகும் என்று அறிந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது நமக்கு வெற்றி உண்டாகும் என்று அறிந்திருக்கிறோம். நாங்கள் கன்ஃபர்மேஷன் கேட்க தேவையில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை அது. யோசுவா கேட்கவில்லை கன்ஃபர்மேஷன். ஆண்டவர் சொன்னபடி 6 அவன் அந்த 6 அவன் சுற்றி நடக்க வைத்தான். 7 7 சுற்றி நான் ஆர்ப்பரித்தான். அங்கே எரிகோவின் கோட்டை தவிடுபொடியானது. தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கும் உங்களுக்கு முன்பதாக சத்துருவினுடைய எரிகோவின் கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு முன்பாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேராதபடி சத்துரு கொத்தளங்களை போட்டிருக்கிறான். சத்துரு எங்கள் மீது கை வைக்கிறான். சத்துரு எங்களுடைய வீட்டை தொடுகிறான், குடும்பத்தை தொடுகிறான், எங்களுடைய வாழ்க்கையை தொடுகிறான், ஆசுவாத்தை பிடுங்கி போடுகிறான். வெற்றியை கொண்டு வருவது ஆண்டவராய் இருந்தாலும் அதற்காய் பிரயாசப்பட வேண்டியது நானும் நீங்களும். நாங்கள் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராடுகிறவர்கள் அல்ல. ஆனால் நிச்சயமாய் எங்களுக்கு வான மண்டலங்களுக்கு பொல்லாத ஆவிகளோடு போராட்டம் உண்டு. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம் லூக்கா 9 முதலாம் சொல்லுகிறது, ஆண்டவர் தன்னுடைய சீஷரை அழைத்து அவர்களுக்கு அங்கே சகல சத்துருக்களையும் சகல பிசாசுகளையும் துரத்துவதற்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுத்தார். ஆமென். ஆண்டவர் நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவை துரத்துவதற்கான அதிகாரத்தை நம் கையிலே கொடுத்திருக்கிறார். வாசியுங்கள் லூக்கா 9:1.
அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து.
அவர் வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தார். நமக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தார். நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவை ஜெயிப்பதற்கு வல்லமையும் அதிகாரம் கொடுத்தார். பாதரட்சியை கழட்டுவது என்பது யோசுவாவுக்கு ஆண்டவருடைய சத்தத்தின்படி, ஆண்டவருடைய வார்த்தைக்குள் படிந்து நடப்பது. தேவனுடைய பிள்ளைகளே, பிலிப்பியர்களின் நிருபம் 9:11-11 பிலிப்பியர் 2:9-11.
ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர்
இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர்
முழங்கால்கள் யாவும்
முழங்கும்படியும்
பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று,
இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று
நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும்,
நாவுகள் எல்லாம் அறிக்கை செய்யும் படிக்கும்,
எல்லா நாமத்துக்கும் மேலான,
உலகத்தில் இருக்கிற அத்தனை நாமங்களுக்கும் மேலான ஒரே நாமம் இயேசு என்ற நாமத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதனாலே தான் பேதுருவும் யோவானும் அங்கே தேவனுடைய ஆலயத்துக்கு ஜெபம் பண்ண போகும் பொழுது, அங்கே 40 வருஷமாய் அங்கே தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த நாள் முதல் சப்பானியாய் இருந்தவன், அவன் ஏதாவது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து அங்கே பேதுருவையும் யோவானை முற்று பார்த்தார்கள். அங்கே பேதுருவும் யோவானும் சொன்னார்கள், அங்கே நமக்கு அங்கே வெள்ளியும் பொன்னும் இல்லை, என்னிடத்தில் பணம் இல்லை, எனக்கு வசதி இல்லை, ஆனால் என்னிடத்தில் இருக்கிறதை தருகிறேன், என்னோட சத்துருவானவன் உன்னை முடமாக்கி வைத்திருக்கிறான், நசா இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொன்ன பொழுது அங்கே கர்த்தர் விடுதலை கொண்டு வந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய கையிலே அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமையை ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது, அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது, சத்துருவுக்கு விரோதமான கிரியையை போராட்டத்தை போராடுவதற்கு நம்முடைய ஆண்டவர் சேனையின் அதிபதியாய் முன்னால் நிற்கும் பொழுது, நாம் ஏன் சத்துரு நம்முடைய குடும்பத்தில் விளையாடுவதற்கு, எங்களுடைய வாழ்க்கையில் விளையாடுவதற்கு, அவன் தன்னுடைய கிரியை எங்களுடைய குடும்பத்தில் நடத்துவதற்கு, எங்களுடைய குடும்பத்தில் அங்கு பிரிவினைகளை ஏற்படுத்துவதற்கு, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவன் திருடுவதற்கு இடம் அளித்து விட்டிருக்கிறீர்கள்? ஏன் இடம் விட்டிருக்கிறீர்கள்? ஏன் ஆண்டவருடைய நாமத்தினாலே அவர்களை ஜெயிக்க முடியவில்லை? யாக்கோபு 4:7 சொல்லுகிறது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான், உடைய வாழ்க்கையை விட்டு ஓடி போவான். அவன் போட்டுக்கிற தடைகள் எல்லாம் தகர்த்து ஜெயம் பெறுவதற்கு ஆண்டவர் கொடுத்துக்கிற நாமம் ஒன்றே போதும் அவனுடைய வாழ்க்கையை விட்டு போவதற்கு. இயேசு கிறிஸ்து சொன்னார் தன் சீஷரை பார்த்து, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்குரியதொன்றும் என்னிடத்தில் இல்லை, அவனுக்குரியதொன்றும் என்னிடத்தில் இல்லை. ஒருமுறை ஒரு நல்ல அழகான வீடு மலிவாக விற்கப்பட்டது. அதனாலே ஒரு மலிவாக கிடைக்கிறது என்று அவர் வாங்கிவிட்டார். அவருடைய உயிரிலே உறுதியிலே எழுதப்பட்டிருக்கிறது, இந்த வீடு உனக்குத்தான் சொந்தம், ஆனால் இந்த வீட்டில் ஒரு ஆணி இருக்கிறது, அந்த ஆணி எனக்கு சொந்தம். எனது அந்த வீட்டில் ஒரு ஆணி இருக்கு, அந்த ஆணி எனக்கு சொந்தம், அதுதானே ஒரு ஆணி தானே, அது இருக்கட்டும் என்று அந்த வீட்டை வாங்கினவன் விட்டு விட்டான். ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டுக்காரன் வருவர் வந்து ஆணி இருக்கா என்று பார்க்க வந்தேன் என்றார். ஒரு நாள் வந்து அவருடைய மலையிலே வந்தவர் குடைய குழந்தோழி கொழுவினார், வீடு முழுக்க நனைந்து கொண்டிருந்தது, குடையில் இருந்து ஒழுகினன் தண்ணீரால். ஒரு நாள் அவருடைய வீட்டில் பாவிக்கிற ஒரு பழைய கூடையை கொண்டு கொழுவினார். அடுத்த நாள் ஒரு நாரல் கருவாட்டை கொண்டு கொழுவினார். எப்படி வீடு இருந்ததுன்னு நினைக்கிறீர்கள்? இவனுக்கு தொல்லை தாங்க முடியவில்லை. ஒரு லாயர்ட்ட போய் கேட்டார், என்ன செய்ய இப்படி எழுதியிருக்கிறதே, ஆணி இருந்தால் தான் அது அவருக்கு உரிமை, ஆணி இல்லைன்னா அவருக்கு உரிமை இல்லை, ஆணி அப்படிங்க எரிஞ்சு விடு, அது பிரவர மாட்டார். அதனாலே அந்த ஆணியை பிடித்து அவனுக்கு முன்னால் வெளியில் எறிஞ்சு சொன்னார், இந்த ஆணி அதை கொண்டு போகலாம், இங்க அதுக்கு இடம் இல்லை. அன்றிலிருந்து அவனுக்கு விடுதலை வந்தது. உங்களோட வாழ்க்கையிலும் பிசாசன் ஒரு ஆணியை கொளி வச்சுக்கிறான், அதில் கொண்டு நாரல் கருவாடையும் கொழுவுறான், உட வாழ்க்கையும் நாறிக்கொண்டிருக்கிறது. வெற்றி உள்ள வாழ்க்கையிலும் பார்க்க தோல்வியடைந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே உங்களுக்கு வாழ்க்கையாய் போகிறது. பாவத்தை ஜெயிக்க முடியவில்லை, பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை, என்னுடைய நாவை அடக்க முடியவில்லை, என்னுடைய சிந்தையை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் சத்ரு அங்கே உங்களுக்கு ஆணியை அடித்து வைத்திருக்கிறார். பிடுங்கி அறியுங்கள், அது உங்களுடைய வேலை, கர்த்தர் ஜெயத்தை கொண்டு வருவார். ஆமென். ஆனபடியால் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடிப்போவார்.
உடைய வாழ்க்கையை விட்டு ஓடிப்போக. ஆண்டவர் என் நாமத்தினாலே கடுகளவு விசுவாசத்தோடு மலையை பார்த்து பேர்ந்து போவென்றால் அது பேர்ந்து போகும் என்று சொல்கிறார். சத்துருடைய சேனையும் பேர்ந்து போகும். ஹலலூயா. இயேசு என்ற நாமத்தினாலே கட்டளையிடும் பொழுது, அது விசுவாசத்தோடு சொல்லும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சத்துருடைய கிரிகள் உங்களை விட்டு ஓடி போகும். அவன் உங்களுக்கு தோல்வியை கொண்டு வருகிறது நின்று போகும். வெற்றியும் ஆஸ்வாதம் வந்து சேரும். உங்களுடைய பாதரட்சியை கலட்டாயத்தமா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹலலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.